யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அருமையானவர்களே, இங்கு தேவன் ஆதியிலிருந்து முடிவு காலம் வரைக்கும் அவர் பிரசங்கித்து வந்த பிரதானமான காரியம் என்னவென்றால், இந்த நித்திய ஜீவனை நானும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவை இன்னொரு வகையிலே கிறிஸ்து அங்கு பிரசங்கித்து வந்த காரியங்கள், அல்லது அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்து வந்த காரியங்கள், அல்லது எந்த ஒரு மெய்கிறிஸ்தவ போதகர்மார்களும் பிரசங்கித்து வந்த காரியங்கள் எல்லாம் இந்த பூமிக்கியை மையமாக வைத்த பிரசங்கங்கள் அல்ல. அது மாறாக தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை குறித்த பிரசங்கங்களாகவே இருந்து வந்தது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஆகவே நாங்கள் தேவனுடைய இந்த வார்த்தைக்கு, அல்லது அவருடைய இந்த சித்தத்திற்கு, நாங்கள் வேதம் என்ன சொல்லுகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு வகையான வாழ்க்கை உண்டு. ஒன்று, எங்களுடைய பிறந்தது நாள் முதல் மரணிக்கும் வரையான இந்த உலக வாழ்க்கை. பின்னதாக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பிரிந்து நித்தியத்திற்கும் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையையும் தவிர மனுஷனுக்கு வேறு எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் என்ன விதமாக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்ற கேள்விக்கு அநேக விதத்திலே அநேக அறிஞர்கள் தருகின்ற பதில்கள். நீங்கள் பல பல வழிகளை அங்கு முன்வைத்து இந்த பூமியிலே நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழுவதற்கு பல வழிகளை இந்த உலகமானது எங்களுக்கு காட்டுகின்றது. ஆனால் கிறிஸ்து இயேசு இங்கே சொல்லுகின்ற பிரதானமான காரியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது என்னுடைய பிரதானமான நோக்கம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பதான அந்த வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றிகரமாக அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய பிரதானமான செய்தியாகவே இருக்கிறது என்பது வேதம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த வேதம் சொல்லுகின்ற காரியம், இந்த நித்திய வாழ்க்கையை நாங்கள் எப்படியாக வெற்றிகரமாக நாங்கள் அடைய முடியும்? ஆகவே அருமையாளர்களே, பொதுவாகவே இங்கு மரணத்துக்கு பின்பதான ஒரு வாழ்வு உண்டு என்பதை பலர் இந்த உலகத்திலே விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் இந்த மரணத்துக்கு பின்பதான இந்த வாழ்விலே பல வழிகளினாலே அந்த நித்திய வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று உலகமும் எங்களுக்கு என்ன செய்கின்றது, போதிக்கின்றதாகவே இருக்கின்றது. அதை உலகம் எப்படியாக அது போதித்தாலும் வேதம் எங்களுக்கு எதை போதிக்கின்றது என்பதை 6:14 எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அவை இங்க வேதத்தினுடைய போதனையானது உலகத்தினுடைய போதனைக்கு முற்றிலும் அது என்னவாக இருக்கின்றது, வேறுபட்டதாகவே இருக்கின்றது. அவை இங்கே வேதம் சொல்லுகின்ற காரியம், கிறிஸ்து இயேசுவினாலே மட்டும் இந்த பரலோராட்சியத்திற்கு நீங்கள் செல்லலாம். ஆனால் உலகம் போதிக்கின்ற காரியம் என்னவென்றால், உங்களுடைய நற்கிரிகைகளினாலே நீங்கள் செய்யலாம், உங்களை நீங்கள் துன்பப்படுத்துவதனாலே வருத்துவதனாலே அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று பல வழிகளை உலகம் முன்வைத்தாலும் வேதம் முன்வைக்கின்ற வழி என்ன? அதாமியாவே, நாங்கள் 4 வழிகளை இந்த இடத்திலே பார்ப்போம். அவை இங்கு 4 வேறு விதமான வழிகள் அல்ல, இங்கு ஒரே ஒரு வழி. அந்த ஒரே ஒரு வழியிலே இங்கு எத்தனை வகையான காரியங்கள் அங்கு உண்டு என்பதை நாங்கள் பார்ப்போம். தெளிவாக இருக்க வேண்டும், பரலோராட்சியத்திற்கு உடைய வழியிலே எங்களுக்கு இங்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த பரலோராட்சியத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற வரைக்கும் இருக்கின்ற அந்த பாதையிலே பல வழி அல்ல, ஒரே ஒரு வழி. அந்த வழியிலே எங்களுக்கு என்னென்ன வழிகளை நாங்கள் சந்திக்கின்றோம் என்கிறதை நாங்கள் இங்கு வேதத்திலிருந்து காண இருக்கின்றோம். ஆகவே இங்கு முதலாவதான வழி என்னவென்றால், ஒரே ஒரு வழி, வேறு வழி இல்லை என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. பாருங்கள், அதற்கு இயேசு, நானே வழி, நானும் வழி என்று வேதம் சொல்லவில்லை, நானே வழி என்று சொல்லி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னொரு வாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் காரியம் என்னவென்றால், என்னை அல்லாமல் என்ன செய்ய முடியாது, வேறு ஒருவனும் பிதாவினிடத்திற்கு போக முடியாது. ஆகவே இங்கே கிறிஸ்து இயேசு என்னத்தை இங்கு சொல்லுகின்றார் என்றால், விழுந்து போன மனித குலத்திற்கும் இங்கு எப்பொழுதுமே உன்னதமான மாறாத பரிசுத்தராயிருக்கிற தேவனுக்கும் இடையே பெரியதான ஒரு பிளவு, எந்த விதத்திலும் இந்த மனுஷர்கள் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான வழியானது என்ன செய்யப்பட்டு விட்டது, அது முற்றிலும் உடைந்து தகர்த்து எந்த வகையிலும் சுயமாக போக முடியாத இந்த வழியை, இந்த பாதையை கிறிஸ்து இயேசு என்ன செய்தார், தன்னுடைய சிலுவையினாலே அந்த பாலத்தை அவர் போட்டார். எபேசியர் வெளி தெளிவாக சொல்லுகின்ற காரியம், கிறிஸ்து இயேசு என்ன செய்தார், இங்கு பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்து அவர் ஒரு புதியதான ஒரு பாதையை தேவனுக்கு மக்களுக்கும் இடையே போட்டார் இந்த இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த வழி ஒரே ஒரு வழியாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அருமையானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு அங்கு வேறு வழியாலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது. மாறாக என்னவென்றால், இங்கு கிறிஸ்து போட்ட அந்த பாதையாலே மட்டும், ஆகவே இங்கு சிலுவையினாலே தன்னுடைய இரத்தத்தினாலும் தன்னுடைய பாடுகளினாலும் தன்னுடைய மரணத்தினாலும் கிறிஸ்து போட்ட அந்த பாதையை செல்லுகின்றவர்கள் மட்டுமே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது. இங்கே அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் 4:12 உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆகவே இங்கே கிறிஸ்துவாலே தவிர வேறு எவராலும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவாலே அன்றி அந்த பரலோக ராஜ்யத்தை எவனும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கும் வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வேதம் தெளிந்த விதத்திலே சொல்லுகின்ற பாதை என்னவென்றால், நாங்கள் இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவே ஒரே ஒரு வழி. ஆகவே இந்த கிறிஸ்து இயேசு எப்படியாக அந்த வழியை ஏற்படுத்தினார் என்றால், எப்படியாக ஏற்படுத்தினார், தன்னுடைய தான் அவர் மாம்சமாகி மனித ரூபம் எடுத்து தன்னுடைய மக்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் தான் சுமந்து அந்த சிலுவையிலே அவர் அடித்து அவர் மரித்து உயிர் தெழும்பிய அந்த நிகழ்வினாலே போடப்பட்ட அந்த பாதை, அந்த பாதையிலே நானும் நீங்களும் செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாதையிலே நாங்கள் அதை அனுபவித்தவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய உங்களுடைய சொந்த பாவங்களினாலே நாங்கள் வேதனைப்பட்டு கிறிஸ்து இயேசுவிடத்திலே ஓடி போய் அந்த பாவத்தை நாங்கள் உணர்ந்து அறிக்கையிட்டு நாங்கள் ரட்சிப்பினுடைய அந்த சந்தோஷத்தை அனுபவித்தவர்களாக நாங்கள் அந்த பாதையிலே போகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு வழி. இரண்டாவதாக வழி என்னவென்றால், அந்த வழி, அந்த ஒரே வழியானது, அது சத்தியம் நிறைந்த வழி. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த பாதையை அவர் போட்ட வேளையிலே அது ஒரு சத்தியம் அல்லாத உண்மை இல்லாத ஒரு பாதை அல்ல. அந்த பாதையானது தன்னுடைய இரத்தத்தினாலும் தன்னுடைய கிரிகையினாலும் சுயத்தினாலே அவர் சம்பாதித்து போட்ட அந்த பாதையானது அது ஒவ்வொரு சத்தியங்கள் நிறைந்த கற்களினாலே போடப்பட்ட பாதை. அந்த பாதையிலே இருக்கின்ற சகல கற்களும் தேவனுடைய கட்டளைகளினாலே அது போடப்பட்ட பாதையாகவே இருக்கின்றது. வேதம் என்ன சொல்லுகின்றது என்றால், 15 வசனத்திலே சொல்லுகின்ற காரியம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள். நீங்கள் உண்மையாகவே என்னிடத்திலே அன்புள்ளவர்களாக அந்த ஒரே வழி நான் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாயிருந்தால் என்னுடைய சகல கட்டளைகளிலும் நீங்கள் நடக்கின்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த பாதையானது அந்த கட்டளைகள் நிறைந்த பாதையிலே நீங்கள் அந்த கட்டளைக்கு மேலாக நிற்கின்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இது சத்தியம் நிறைந்த ஒரு பாதை. எந்த விதத்திலும் இது சத்தியமற்ற பாதையானது என்று வேதம் சொல்லவில்லை. இங்கே ஜோவான் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என்ன சொல்லுகிறார் ஜோவான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கின்றார்கள். நடக்கின்றது எங்கே? அந்த பாதையிலே. கிறிஸ்துவே சத்தியம். அப்படி வேதம் சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமும். ஆகவே என்னிலே என்னுடைய பிள்ளைகள் நடக்கின்றார்கள். ஆகவே இந்த சத்தியத்திலே அவர்கள் நடக்கின்றதிலே நான் என்ன செய்கின்றேன்? நான் பிரியப்படுகின்றவனாக இருக்கின்றேன். ஆகவே இந்த பூரணமாக கட்டளைகளாலே கட்டப்பட்ட இந்த பாதையிலே இங்கே நடக்கின்றவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அதுமையாக நடக்கின்றவர்கள் என்று சொன்னால் அந்த பூரணமான சத்தியத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையாகவே பரலோகத்திற்கு போகின்ற வழியிலே நீங்கள் நிற்கின்றீர்களா, அல்லது பரலோகத்திலே போகின்ற சரியான கிறிஸ்து போட்ட அந்த பாதையிலே நீங்கள் நிற்கின்றீர்களா என்று அறிய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய இருதயங்களை கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றிற்கும் நான் கீழ்ப்படிய ஆயத்தம் உள்ளவனாக இருக்கின்றேனா? ஒரு தெளிந்த விதத்தில் இருக்கின்ற ஒரு காரியம். ஏனென்றே இங்கே கட்டளைகள் அல்லாமல் ஒரு பாதையை தேவன் எங்களுக்கு போடவில்லை. ஏனோ தானோ என்று நாங்கள் வாழுகின்றதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. இங்கு கிறிஸ்தவர்களானவர்கள் சத்தியம் உள்ளவர்களாகவே நடக்க வேண்டும். அவர்கள் சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாக நடக்க வேண்டும். அவர்கள் எப்படியாவது வாழலாம் என்பதல்ல. இன்று நீங்கள் சில பேரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவிலே அன்புள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே என்னத்தை காண முடியாது? சத்தியத்திலே நடக்கிறதை நீங்கள் காண மாட்டீர்கள். கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறேன் என்று சொல்லியும் உன்னுடைய சகோதரனை நீ பகைத்தால் நீ யாராம்? நீ பொய்யர். தெளிவாக இருக்க முடியுமே என்றால் பாருங்கள், வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு மெய்யாகவே அந்த ஒரே வழியாகிய கிறிஸ்துவிலே போடப்பட்ட அந்த பாதையானது சத்தியம் நிறைந்த பாதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை விட்டு நாங்கள் விலகுகின்றது, சத்தியத்தை விட்டு நாங்கள் விலகுகின்ற வேளையிலே அந்த பரலோக வாழ்க்கையை விட்டு நாங்கள் விலகுகிறோம் என்பதையும் வேதமே எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அருமையானவர்களே, நாங்கள் அந்த பாதையிலே சத்தியத்திலே செல்லுகின்ற வேளையிலே அந்த பாதையானது எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற பாதையாக இருக்கும். நாங்கள் உண்மையாகவே சத்தியத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்றால், அந்த கிறிஸ்துவுடைய பாதையிலே நாங்கள் நடக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் செய்கிற எல்லா பாவங்களையும் எங்களுக்கு உணர்த்தி தேவன் என்ன செய்கிறார் என்றால் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு பாதையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றார். ஏன்னா நாங்கள் பரிசுத்தப்படாமல் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் என்ன செய்ய முடியாது? நாளை நீங்களும் பிரவேசிக்க முடியாது. ஆனபடியால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது பரிசுத்தப்படுத்தப்படுகின்ற ஒரு சத்தியம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுத நிருபத்தில் எழுதுகின்ற காரியம் என்னவென்றால், எபிரேயர் 10:10 சொல்லுகின்ற காரியம், கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். இன்னொரு வகையிலே சொன்னால், கிறிஸ்து இயேசு தன்னுடைய சரீரத்தினாலே போடப்பட்ட அந்த பாதையிலே நாங்கள் நடக்கின்ற வேளையிலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகின்றவர்களாகவே இருக்கின்றோம். அவங்கே அதே புஸ்தகத்திலே எபிரேயர் 13:12 இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படி நரகவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இங்கு பாருங்கள், அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய பாடுகளினாலும் போடப்பட்ட அந்த பாதை அதான் சத்தியத்தினுடைய பாதை. அந்த சத்தியத்தினுடைய பாதையிலே வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அது பரிசுத்தம் செய்கின்ற பாதையாக எங்களுக்கு இருக்கின்றது. இன்னொரு வகையிலே சொன்னால், உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற உணர்வு நீங்களுக்கு இல்லை என்றால், நீங்கள் பரலோகத்திற்குரிய அந்த பாதையிலே நீங்கள் இல்லை. நீங்கள் சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் நீங்கள் செய்கின்ற வேளையிலே அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று உங்களுடைய இருதயத்திலே உங்களுக்கு வேதனையை உருவாக்கவில்லை என்றால், உங்களுடைய பாதையானது பரிசுத்தத்திற்கு, உங்களுடைய பாதையானது பரலோகத்திற்குரிய பாதை அல்ல. அருமையானவர்களே, நீங்கள் சிந்தித்து உங்களுடைய பாதைகளை நீங்கள் சரிப்படுத்துங்கள். இங்கே மூன்றாவதாக சொல்லுகின்ற பாதை என்னவென்றால், பாடுகள் நிறைந்த பாதை. இங்கு பரலோக வாழ்க்கைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் தேவனுடைய மகிமையை காணும் வரையான அந்த பாதையானது இலகுவான, ஒரு லேசான, அல்லது ஒரு சந்தோஷமான பாதை அல்ல. ஒரு விதத்திலே சொல்ல போனால் அது மிகவும் மிகவும் பாடுகள் நிறைந்த பாதை. இன்று அநேக மாணவர்கள் சொல்கின்ற காரியம் என்ன, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, உனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உன்னை விட்டு ஓடிப்போய் நீ சந்தோஷமாக இந்த பூமியிலே வாழலாம். அருமையானவர்களே, அது பொய்யிலும் அது பொய். எப்பெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய கட்டளைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பி அவருடைய ஒரே வழியாகி அந்த சத்தியத்தின் வழியிலே நீங்கள் நிறுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்த ஆராய்கின்ற வேளையிலே நீங்கள் பலவிதமான துன்பங்களை, தோல்விகளை, சோர்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது நான் சொல்லவில்லை, இது வேதம் சொல்லுகின்ற காரியம். இங்கு யோவான் 15:18-19 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையவைகளை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியாலும் உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் உலகம் உங்களை பகைக்கும். அருமையானவர்களே, தெளிவாக வேதம் சொல்ல காரியம் என்னவென்றால், நீங்கள் உலகத்தினுடைய வழிகளிலே இல்லாத பட்சத்தில், நீங்கள் உலகத்தினுடைய வழியை விட்டு நீங்கள் கிறிஸ்துவினுடைய வழிக்கு நீங்கள் வருகின்ற வேளையிலே உலகம் உங்களை பகைக்கும். இது தெளிந்த ஒரு சத்தியம். நீங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை இங்கு அப்போஸ்தலன் நடவடிக்கைகளுக்கு சொல்லுகின்றார். என்னவென்றால், அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் படிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னான் பவுல்? அங்கே சீஷர்களை அவர் திடப்படுத்தி சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த உலகம் எல்லாம் உங்களை பகைத்து நீங்கள் தேவனுடைய வழியிலே நிற்கின்ற வேளையிலே உங்களை தன்னுடைய வழிக்கு அங்கே இழுத்துக் கொண்டு உலக பயங்களையும் எதிர்கால பயங்களையும் உங்களுக்கு காட்டி பயப்படுத்தி தேவனுடைய வழியை விட்டு அது விலத்தி போகாத படிக்கு நீங்கள் அவரிலே விசுவாசம் உள்ளவர்களாய் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்றால் அந்த பாதையிலே தொடர்ச்சியாக இருங்கள். இந்த பாதையிலே கிறிஸ்து இயேசு போட்ட அந்த பாதையிலே தன்னுடைய சரீரத்தாலும் ரத்தத்தினாலும் அவர் போட்ட அந்த பாதையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஏனென்றால் நிலைத்திருக்கின்ற வேளையிலே, அதாவது சத்தியத்திலே அந்த பாதையில் உறுதியாயிருங்கள். அப்படி நீங்கள் உறுதியாயிருக்கின்ற வேளையிலே உபத்திரவங்கள் அங்கு உங்களுக்கு உண்டு. அந்த உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். தெளிவான விதத்திலே பவுல் சொல்லுகின்றார். நாங்கள் இங்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றவுடனே ஏதோ ஒரு சந்தோஷமான, எல்லா வீட்டிலே பணங்கள், சந்தோஷங்கள், பிரச்சனைகள் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே தேவன் தருவார் என்று எங்களுக்கு ஒருபொழுதும் என்ன செய்யவில்லை, அவர் வாக்குத்தம் பண்ணி தரவில்லை. ஆகவே நீங்கள் மெய்யாகவே கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த உலகமானது உங்களை பகைத்து பாடுகள் நிறைந்த அந்த பாதையாகவே இருக்கும். இங்கே மத்தேயு மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் என்ன செய்யுங்கள், பிரவேசியுங்கள். ஏனென்றால் அந்த பாதையானது இடுக்கம், சரியான நெருக்கம். ஆனால் நீங்கள் அதனாலே செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாதை தான் உங்களை புடமிட்டு புடமிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். இன்னொரு வாரத்திலே பவுல் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த பாடுகள் நிறைந்த பாதையானது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் சோர்ந்து போகாத கிறிஸ்தவர்களாக இருங்கள். நீங்கள் ஒருபொழுதும் இந்த பாடுகளை கண்டு பயப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் இங்கே மத்தேயு 5:12 11 நான் வாசிக்கின்றேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரிலே பொய்யா சொல்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் என் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்ட, அதாவது நீங்கள் பாடுகள் நிறைந்த பாதையாலே போகின்றவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். அதை என்ன சொல்கிறார் கிறிஸ்து, உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. அடுத்ததாக கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர்கள் உங்கள் பேரிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பலவிதமான பலியான காரியங்களை உங்களிலே போட்டு உங்களை வேதனைப்படுத்தி சோர்வுற பண்ணுகின்ற இந்த சாத்தானை நீங்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு கடினமான, ஒரு லேசான பாதை அல்ல. இது மாறாக கடினம் நிறைந்த, பலவிதமான தோல்விகளை இந்த பூமியிலே நாங்கள் சந்திக்க வேண்டிய நேரங்கள். உலகத்தை மற்றவர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற வகையில் நாங்கள் நிறைய காரியங்களை கிறிஸ்துவுக்கு என்று இழக்கின்ற ஒரு பாதை. ஆகவே இந்த பாதையை நாங்கள் தெரிந்தெடுத்தவர்களாக இருக்க வேண்டும். இங்கு பிலிப்பியரு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற வேளையிலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், பிலிப்பியர் 2:16 ஏனெனில் கிறிஸ்துவிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாடுகள் ஆனது நாங்கள் நிச்சயமாக சந்திக்கப்பட வேண்டியதொன்று. ஆனபடியால் அருமையானவர்களே, இந்த பாடுகளுடைய பாதையிலே நீங்கள் செல்லுகின்ற வேளையிலே நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய பாதையிலே இருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே எந்த விதமான பாடுகளையும் நீங்கள் படவில்லை என்றால், கிறிஸ்துவுக்கன்று நீங்கள் எந்த விதமான ஒரு சுகத்தையேனும் நீங்கள் இழக்கவில்லை என்றால், கிறிஸ்துவினுடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் எந்த விதமான ஒரு பலியையும் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், உங்களுடைய பாதையை நீங்கள் மிகவும் மிகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பாதை. நான் உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய அந்த ஒரே வழியான சத்தியம் நிறைந்த அந்த பாதையிலே நான் நிற்கின்றேனா, அல்லது உலகத்தினுடைய பாதையிலே நிற்கின்றேனா, அல்லது ரெண்டு பாதையிலும் கால் வைத்துக் கொண்டு நிற்கின்றவனா இருக்கின்றேனா. அடுத்ததாக 4வதும் இறுதியுமான பாதை, அது சந்தோஷமான பாதை. ஆகவே நாங்கள் வேதம் சொல்ல காரியம் என்ன, சத்தியத்தின் படியாக நாங்கள் நின்று இந்த பாடுகள் எல்லாவற்றிற்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் நிற்கின்ற வேளையிலே அந்த எல்லாவிதமான இந்த துக்கங்களும் இந்த பாடுகளும் எங்களுக்கு ஒரு நாள் அது என்னவாக மாறும், ஒரு சந்தோஷத்தின் நாளாக. ஜெய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகின்ற வேளையிலே எல்லாருக்கு முன்பாகவும் நாங்கள் கனப்படுத்த போகின்ற அந்த நாளாக அந்த மகிமையின் பாதையாக இருக்கும். எப்பொழுது அந்த ஒரே வழியாகிய கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் போடப்பட்ட அந்த பாதையிலே நாங்கள் சத்தியத்திற்கு சத்திய நிறைந்த அந்த பாதையிலே சந்தோஷத்தோடு அதை கீழ்ப்படிந்து உபத்திரவங்கள் துன்பங்கள் எல்லாம் வருகின்ற வேளையிலே நாங்கள் மகிழ்ந்து கலிகூறுகின்றவர்களாக இருக்கின்ற வேளையிலே தேவனங்களை மகிழ்ந்து கலிகூற பண்ணுவார் தன்னுடைய வருகையிலே. அருமையான இதைத்தான் ஜோவான் 16:20-22 தெளிந்த விதத்திலே வேதமங்களுக்கு சொல்லுகின்றது. 20 22 வசனம் வரையும் வாசிக்கின்றேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்திரியானவளுக்கு பிரவச காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்று சந்தோஷத்தினாலே அப்புற உபத்திரவத்தை நினையாதிருக்கிறாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கூட மாட்டான். அவளை வேதம் தெளிந்த விதத்திலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இங்கு கிறிஸ்துவுக்கென்று படுகின்ற சகலவிதமான இந்த பாடுகளும், இங்கே கிறிஸ்துவுக்கென்று படுகின்ற சகலவிதமான வேதனைகளும், நீங்கள் கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இழந்து போகின்ற சகலவிதமான காரியங்களும், ஒரு நாள் அது உங்களுக்கு ஒரு மகிமையின் நாளாக வரும் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகின்றன. அவை இந்த சத்தியத்தினுடைய இந்த வழியிலே நாங்கள் நடந்து இந்த பாடுகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து பின்வாங்காமல் நாங்கள் இருந்தால் அந்த வழியானது எங்களுக்கு இறுதியிலே ஒரு மகிமையின் ஒரு சந்தோஷத்தின் வழியாக எங்களுக்கு அது அமையும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அது அருமையாக நாங்கள் வாசித்த இந்த மத்தேயுவினுடைய பகுதியில் கூட வேதம் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் பாக்கியவான்களாக நீங்கள் இருப்பீர்கள். பாக்கியவான்கள் என்றால் என்ன பாருங்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இந்த பரலோக ராஜ்யத்திலே இந்த வழியானது இறுதியிலே உங்களை சந்தோஷமுள்ள ஜீவனுக்கு போகின்ற வழியாகவே இது இருக்கும். ஆனால் கேட்டுக்கு போகின்ற வழியோ சத்தியம் இல்லாத ஒரு வழி, பாடுகள் இல்லாத ஒரு அகலமான வழி. அது எங்கே போகும்? கேட்டுக்கு நரகத்துக்கு போகின்ற வழி. ஆனால் ஜீவனுக்கு போகின்ற வழியோ அது ஒரே ஒரு வழி, அது சத்தியம் நிறைந்த வழி, பாடுகள் நிறைந்த வழி, எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற வழி. என்ன செய்யும் என்றால் இறுதியிலே எங்களை நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக பிரவேசித்துக் கொடுக்கின்ற அந்த வழியாகவே இருக்கின்றது. ஆனபடியால் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றபடியாக நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாக இருக்கின்றேன். நானே வழி, சத்தியம், ஜீவன், அதாவது வாழ்வு, கிறிஸ்து ஒருவரே. வேறு ஒருவராலும் இந்த வாழ்வு எங்களுக்கு கிடைக்கப் போகின்றதும் அல்ல, வேறு ஒருவராலும் அந்த பாதையானது பரலோராட்சியத்துக்குள்ளே போடப்படுகின்றதும் அல்ல, கிறிஸ்து ஒருவரே எங்களுக்கு அதை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். ஆனபடியாலே சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரையும் இந்த வழியாகிய கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுதும் விசுவாசித்து சத்தியத்திற்கென்று கீழ்ப்படிந்து பாடுகளை வேதனைகளை சந்திக்கின்ற வேளையிலே சோர்ந்து போகாதவர்களாக உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் செயற்பட வேண்டும். இந்த சத்தியத்திலே நீங்கள் நடக்கின்ற வேளையிலே சந்தோஷம் அல்லாமல் கட்டாயத்தின் பேரிலோ, அல்லது இந்த பாடுகள் வருகின்ற வேளையிலே நாங்கள் சந்தோஷம் இல்லாத சோர்வுகளின் வேளையிலோ நாங்கள் சகிக்கின்றவர்களாக இல்லாமல், எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். ஏனென்றால் இறுதியிலே அதனுடைய விளைவு அதிக சந்தோஷம் எங்களுக்கு உண்டு. ஆகவே அந்த நித்திய சந்தோஷத்தை நாங்கள் எப்பொழுதும் மனதிலே வைத்திருந்தவர்களாய், அதற்கென்று பாடுபடுகின்றவர்களாக, அதற்கென்று பாடுபட்ட ஒரே ஒரு கிறிஸ்துவினுடைய வழியையே நாங்கள் தெரிவு செய்து அவருக்கு பின்னோக்கி போகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் தாமே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.